அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நீதி மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் என்பதோடு இறைவன் நியமித்திருக்கிற நீதி மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய் சமாதானத்தோடே இறைவனோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமது கடந்த பாடத்திட்டத்தில் இஸ்ரவேலர்களை இறைவன் எவ்வாறு வழிநடத்தினான் என்பதையும் எப்படி அவர்களுக்கு உணவளித்து பாதுகாத்து நடத்தி வந்தான் என்பதையும் இறைவன் இப்படியெல்லாம் செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைவன் மேல் சரியாக ஈமான் வைக்காதபடி இறைவனை எப்படியெல்லாம் பரீட்சை பார்த்தார்கள் என்பதையும் கண்டோம். இன்று பாலைவனத்தில் இறைவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினான் என்பதையும் எவ்விதமாக தனது இறை வாக்குகளை அல்லது சட்டங்களை இன்ஷானுக்கு அளித்தான் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். தௌராத் புத்தகத்தின் யாத்திராகமம் 19வது சுராவில் யாத்திராகமம் 19 அதிகாரம் 1 வசனத்தில் மோசேயும் இஸ்ரவேலரும் இப்பொழுது பாலைவனத்தில் சீனாய் மலைக்கருகில் வந்தார்கள். இறைவன் முதன் முதலாக நெருப்புக்கு நடுவில் நின்று மூசா நபியுடன் பேசினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எங்கிருந்து பேசினார்? சீனாய் மலைக்கருகில் இருந்து பேசினார். யாத்திராகமம் 3 அதிகாரம் 7 வசனம் முதல் 12 வசனம் முடிய நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இறைவன் மூசா நபிக்கு வாக்களித்தானா? இறைவன் தாம் வாக்களித்தபடி செய்தானா? ஆம், நிச்சயமாகவே இறைவன் செய்தான். இப்பொழுது சீனாய் மலை அடைவாரத்தில் மூசா நபியையும் இஸ்ரவேலர்களையும் பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன் அதே சீனாய் மலை அடிவாரத்தில் பேசின இறைவன் மீண்டும் அதே இடத்தில் மூசாவிடம் பேசுகிறான். இறைவன் மூசா நபியிடம் சீனாய் மலையிலிருந்து என்ன பேசினான், இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தான் என்பதை தொடர்ந்து படிப்போம். யாத்திராகமம் 19 அதிகாரம் 3 வசனம் முதல் 8 வசனம் முடிய நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மோசே தேவனிடத்தில் ஏறிப்போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இதற்கு இஸ்ரவேலர்கள் சொன்ன மறுமொழி என்ன? இறைவன் எங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் கடைபிடித்து எல்லாவற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று கூறினார்கள். இஸ்ரவேலர்கள் சொன்னபடி செய்தார்களா? அவர்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தார்களா? அவர்களால் அவ்விதம் செய்ய முடியாது என்பதை இறைவன் நன்கு அறிந்திருந்தான். இறைவன் இவர்களிடம் எதிர்பார்த்தது என்ன? தாங்கள் பாவிகள் தான் என்பதை ஒப்புக்கொண்டு இறைவன் கற்பித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வரப்போகிற மீட்பரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தது போலவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களையும் அவர்கள் உணர்ந்து தௌபா செய்யும் போது மன்னிக்க வேண்டும் என்றே இறைவன் விரும்பினான். இறைவனுக்கும் நஜாத்தின் நிச்சயம் என்பது இன்சான் கொள்ளும் ஈமானை பொறுத்ததே. இறை நம்பிக்கை மற்றும் இறைவனின் திட்டம் கூறுவது என்னவென்றால், கலாத்தியரின் புஸ்தகம் 3:11 நாம் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் கிரியைகள் மூலம் நாம் நீதிமானாக்கப்பட்டு விடுவோம் என்று நம்பினார்கள். இவ்வளவு அறிவினமான நம்பிக்கை! ஞானத்தில் எவ்வளவு குறை உள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதை பாருங்கள். இறைவனின் மனதை பல முறை துன்புறுத்தியதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இறைவனுக்கு முன்பாக தாங்கள் செய்த பாவம் எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் இன்னும் உணராமல் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில் அவர்களுடைய பாவங்கள் அவ்வளவு பெரிதாக தோன்றப்படாவிட்டாலும் அதே பாவம் இறைவனின் பார்வையில் மிக மிக பெரிய அளவாக தோன்றினது. இறைவன் பரிசுத்தமானவன் மட்டுமல்ல, பரிபூர்ணமானவனாக இருக்கிறபடியால் அவனால் பரிசுத்தமில்லாத அதே நேரத்தில் பரிபூர்ணப்படாத எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இஸ்ரவேலரோ இதை அங்கீகரிக்கவில்லை. ஆகவேதான் இஸ்ரவேலர்களுக்கென்று இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். இந்த இஸ்ரவேலர்கள் கடைபிடிக்கத்தக்கதான கட்டளைகளை இறைவன் எவ்வாறு சீனாய் மலையில் மேகங்கள் நடுவிலிருந்து இறங்கி வந்து மோசே மூலமாக பேசினான், கொடுத்தான் என்பதை இறை வேதத்தில் நாம் படிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 19:19 நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 ஆயத்தமாக்கப்பட்டிருக்க கடவர்கள். 3 கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல், மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜலங்கிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கனியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்பதே. யாத்திராகமம் 20:1-21 முடிய நாம் வாசிக்க கேட்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசே நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். இங்கு இத்துடன் நாம் நிறுத்திவிட்டு அடுத்த பாடத்திட்டத்தில் இறைவன் சீனாய் மலையிலிருந்து கொடுத்த 10 கட்டளைகளையும் சொன்ன பின் ஒன்றாக விரிவாக பார்க்கலாம். இன்று நாம் இந்த பாடத்திட்டத்தை முடிக்கும் முன்பாக இறைவன் தனது கட்டளைகள் மூலம் நமக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறான்? இறைவன் பரிசுத்தமானவன், அதனால் நம்முடைய அமல்கள் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்த முடியாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1:24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. எபிரேயரின் புஸ்தகம் 12:29 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இறைவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறான். காட்டுத்தி பற்றி பிடித்தால் புல்லின் கதி என்ன ஆகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்றைய பாடத்திட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைவன் சொன்னதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று மூசா நபியிடம் சொன்னதை நாம் அறிந்தோம். இறைவனின் பரிசுத்தத்தை இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்காததால் தங்களுடைய சொந்த அமல்களினால் இறைவனை திருப்திப்படுத்தி விடலாம் என அவர்கள் நினைத்தார்கள். இருந்தாலும் சீனாய் மலையில் இறைவன் தோன்றி கட்டளைகளை கொடுத்த பிறகு இவர்களின் சொந்த எண்ணங்கள் வெகுவாக மாறிவிட்டன என்றே கூறலாம். இறைவன் சீனாய் மலையில் இறங்கி வரும்போது கேட்ட இடி சத்தம், மின்னல், மேகங்களின் நடுவில் இறைவன் இறங்கி வருவது, இறைவனின் சத்தம், இவைகளை கேட்ட இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள். அவர்கள் தூரத்தில் நின்றுவிட்டார்கள். மூசா நபி அவர்களிடம், நீங்களே இறைவனுடன் பேசுங்கள், நாங்கள் கேட்போம் என்று கூறினார்கள். இறைவன் எங்களிடம் பேசினால் நாங்கள் இறந்து விடுவோம் என்று கூறினார்கள். இவ்விதமாக இறைவனின் பரிசுத்த தன்மையையும் இறைவனிடம் தாங்கள் தங்கள் சொந்த அமல்களினால் அவனை அணுக முடியாது என்பதையும் அங்கீகரிக்க தொடங்கினர். மட்டுமல்ல, 1 பேதுருவின் புஸ்தகம் 1:24 வசனத்திலே நாம் படிக்கும்போது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. எபிரேயரின் புஸ்தகம் 12:29 வசனத்தில் நாம் படிக்கும்போது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே என்ற இறை வார்த்தைகளின் உண்மையை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் நேர்மையாளர்களாக மாற எந்த தடையும் இல்லை. இறைவன் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்றார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதை உணர்ந்தார்கள். மிகவும் கடுமையான பிரச்சனைதான். இறைவனின் பரிசுத்தத்தையும் இறைவனின் கட்டளைகளையும் உணர்ந்தார்கள். அதே நேரத்தில் தங்களின் தூய்மையற்ற நிலைமையையும் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் உள்ள இயலாமையையும் உணர்ந்தார்கள். காட்டு நெருப்பு பாதையில் உள்ள உலர்ந்த புல் போல தங்களை உணர்ந்தார்கள். நீங்கள் எப்படி இறைவனின் பரிசுத்தத்தை அங்கீகரிக்கிறீர்களா? இறைவனும் அவனுடைய சட்டம், நீதி ஆகியவை பரிபூர்ணமானவைகள் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? உங்கள் நினைவுகளும் செயல்களும் இறைவனுக்கு முன்பாக அநீதியானவை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நாங்கள் எங்கள் அமல்களின் பலன் மூலமாக இறைவனை நெருங்கிவிடுவோம் என்று நினைத்த இஸ்ரவேலர்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்களா? உண்மையாய் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட உங்கள் நினைவுகள் இறைவனின் எண்ணங்களோடு ஒத்தபோது அசுத்தமானவர்களும் பாவ கரை படிந்தவர்களும் தூய்மையானவர்களுடன் இணைந்து வாழ முயலுமா? முடியாது. அவர்களால் அப்படி வாழ முடியாது. ஒரு பாதி நன்மையையும் மறு பாதி தீமையுமாக இருக்கும் ஒன்றை இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதல்லவா? அவ்விதமாகவே இறைவனாலும் முடியாது. காரணம், அவன் பரிசுத்தமானவன். தூய்மையற்றதை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இறைவன் உங்களிடத்திலிருந்து வரக்கூடியவை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நீங்கள் எப்படி உங்கள் நற்கிரியைகளினால் இறைவனிடம் சேர்ந்து விடலாமென நினைக்கிறீர்களா? அப்படியானால் இறைவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்க மாட்டான். கொலை குற்றம் செய்த குற்றவாளியை தண்டிக்கும் நீதிபதி அவனை பார்த்து, நீங்கள் இப்பொழுது கொலை குற்றவாளியாக இருந்தாலும் முற்காலத்தில் செய்த நன்மைகளை கருத்தில் கொண்டு உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் அந்த நீதிபதியை பற்றி என்ன நினைப்பீர்கள்? அந்த நீதிபதி சரியில்லாதவர் என்றுதானே சொல்லுவோம். நண்பர்களே, இறைவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் பாவத்தை பொறுத்து கொள்ளாதவன். நியாயம் தீர்க்கும் இறைவன் நீதியை மட்டுமே செய்ய முடியும். நீதியானது பாவத்திற்கு கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது மரணத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய நல்ல கிரியைகள் நம்முடைய பாவக்கடனை ரத்து செய்ய முடியாது. நம்முடைய நல்ல அமல்களை குறித்து இறை வாக்கியம் இவ்வாறாக கூறுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 64:6 இவ்விதமாய் பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதறுகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இறைவன் நெருப்பைப் போலவும் ஆதமின் சந்ததியர் அனைவரும் உலர்ந்த புல்லுக்கும் ஒப்பானவர்கள். இறைவனின் பரிசுத்தத்துக்கு முன் நிற்க முடியாது. நீதிமொழிகள் 1:17 இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா? அன்பானவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. நீங்கள் கவனித்தபடியே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக. நமது அடுத்த பாடத்திட்டத்தில் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.